உச்சநீதிமன்றத்தோட இன்றைய தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து நாங்க எதிர்நோக்கி பல ஆண்டுகள் காத்திருந்தோம். என்ன கேட்டா, ஒவ்வொரு திருநங்கையுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் உதிக்கக்கூடிய கேள்வி, ஏன் சம உரிமை வழங்கப்படல, ஏன் ஒதுக்கப்படுகிறோம், ஏன் வந்து அரசாங்க துறைகள்லயோ தனியார் துறைகள்லயோ வேலை வாய்ப்புகள் தரப்படுவதில்லை, ஏன் வந்து ஒரு வித்தியாசமா சமுதாயம் நம்மள பார்க்குது அப்படிங்கிற கேள்வி. சோ இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து உருவாகி 70 வருடங்கள் ஆக போற சமயத்துல, இந்த 70 வருடங்கள்ல திருநங்கைகளுடைய நிலைமை வந்து எப்பவுமே மோசமா தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு சில ஆண்டுகள்லாம் கொஞ்சம் போராட்டங்கள்னால சில முன்னேற்றங்கள். சோ உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினதை வந்து நாங்கெல்லாம் பெரும் ஆரவாரத்தோட ஒரு கொண்டாட்டத்தோட வரவேற்கிறோம். சோ இது வந்து எங்களுடைய உரிமைகளுக்கு கேட்கக்கூடிய ஒரு சட்ட ரீதியான கட்டமைப்பை எங்களுக்கு இது உருவாக்கி தந்திருக்கு. இதை பயன்படுத்தி இனி இதுவும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒதுக்குதல், இல்ல வந்துட்டு ஏளனப்படுத்துதல், இல்ல வந்து கரைப்படுத்துதல், இல்ல அரசாங்க ரீதியான உரிமை மறுக்கப்படுதல், இது போன்ற விடயங்களுக்கு நாங்க வந்து எங்களுடைய இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி, இந்த 3ஆம் பாலின அடையாளத்தை பயன்படுத்தி நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயத்தின் உறுப்பினர்கள் தான் என்பதை பயன்படுத்தி நாம கேள்வி கேட்க முடியும் என்ற சூழல்ல நாங்க இருக்கிறத நினைச்சு நாங்க பெருமிதம் கொள்றோம்.
எந்த விதத்தில் இன்றைய தீர்ப்பானது திருநங்கைகளுடைய வாழ்வில், அன்றாட வாழ்விலாகட்டும் அல்லது தொலைநோக்கு பார்வையிலாகட்டும், என்ன விதமான மாற்றங்களை இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு நீங்க நம்புறீங்க?
திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதார வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதுமே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஒரு மாபெரும் உலக சந்தை உலகத்துல இருக்கிறோம், எல்லாமே ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழல்ல பணம் இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னும் பொழுது, பணம் வேணும்னா எங்காவது உழைக்க வேணும், இல்ல தொழில் அமைச்சு செய்ய வேண்டும். தொழில் அமைப்பதற்கும் சரி, இல்ல உழைப்பதற்கும் சரி, சமுதாயம் வந்து திருநங்கைகளை ஒரு அருவறுப்பான ஒரு உயிரா பார்ப்பதுனால தொழில் இவங்க அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமைவதில்லை, வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளும் அமைவதில்லை. ஆனா இப்போ இந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து இப்படி நீங்க இந்த மாதிரி செய்ய முடியாது, எல்லா துறைகளிலும் திருநங்கைகளுக்காக அங்கீகாரம் தரப்பட வேண்டும், வேலை வாய்ப்புகள் அவங்க கேட்டா அவர்களுக்கான இடஒதுக்கீடு கூட தரதுக்கான ஒரு ஏதுவான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த தீர்ப்புல வந்திருக்கு. சோ எனவே இவங்களுடைய பொருளாதார சிக்கல் வந்து இவங்க மீண்டு வருவதற்கான பெருவாய்ப்பு அமைவதோடு இல்லாம பொது வெளி சமுதாயத்துல இவங்க வந்து பணிகள்ல நிரப்பும் பொழுது, பணிகள்ல இடம்பெறும் பொழுதும், இல்ல கல்வி நிலையங்கள்ல இவங்க வந்து தைரியமா வந்து தன்னுடைய அடையாளத்துல போய் இடம் வாங்கி படிக்கும் பொழுது, இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய சக மாணவர்களுடைய பழகும் பொழுதும், சக பணியாளர்களுடைய பழகும் பொழுதும், அவங்க எல்லாருக்கும் இவங்களை பத்தின ஒரு தெளிவும் பெறுது, அவங்களுக்கான ஒரு தோழமையும் உருவாகுது. சோ இப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு சமுதாயத்துல இவங்க மீது இருக்கிற அந்த ஒரு ஒதுக்கப்பட்ட பார்வை வந்து மிக பெரிய அளவுல குறைந்து விடும். சோ எல்லாரும் இவங்களை பத்தி இவங்களை பழகும் பொழுது, எல்லோருக்கும் ஒரு திருநங்கை தோழி இருக்கிறான் அப்படின்னும் பொழுது, ஒரு திருநம்பி தோழன் இருக்கிறான் அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா வந்து ஏன்னா மூட நம்பிக்கைகளால இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் இவங்க வந்து சித்திரப்படுத்த மாட்டாங்க, இல்ல ஒடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் நம்மள மாதிரி எல்லாரும் மாதிரி உணர்வுகள் கொண்ட மனிதர்கள் தான் என்பதை உணரும் பொழுது சமுதாயத்துல ஒரு சமத்துவம் பெருகும். திருநங்கைகள் வந்து மேலும் ஒடுக்கப்பட மாட்டார்கள், அவங்க பெருமளவு சமுதாயத்தின் ஊடவே இருந்து வாழக்கூடிய உரிமை கொண்டவர்கள், அந்த உரிமை தான் பறிக்கப்பட்டிருக்கு, அந்த உரிமை மீண்டும் கிடைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கு.
நீங்க கேட்கிற அந்த திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியப்படும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது?
நாங்க இன்னும் வந்துட்டு சமுதாயத்துல வந்து இன்னும் வந்து நாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட முடியும், அரசாங்கத்துக்கிட்ட கேட்க முடியும், நீங்க எங்களுக்கு தனி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியும். அது மாதிரி கேட்கும் பொழுது அது கண்டிப்பா நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்துல அரசாங்கங்கள் தள்ளப்படும். இந்த உச்ச நீதிமன்றமே அதைத்தான் சொல்லிருக்கு. அதை மீறியும் அவங்க நிறைவேற்றல அரசாங்கங்கள் அப்படின்னா நாங்க மேலும் போராட வேண்டி இருக்கும். அப்படி போராடி கண்டிப்பா இந்த உரிமைகளை பெற்றுத்தான் தீர்வோம்.
தமிழ்நாட்டு அளவுல திருநங்கைகளுக்கான தனி வாரியம் அமைக்கப்பட்டு திருநங்கைகள் தொடர்பான கணக்கெடுப்பு எல்லாம் கூட கடந்த ஆட்சியில் எடுக்கப்பட்டதாக எனக்கு நினைவு. அந்த முன்முயற்சிகள் எந்த அளவுக்கு உரிய பலன் கொடுத்திருக்கின்றன அல்லது கொடுக்காமல் போனதற்கு என்ன காரணம்?
நிறைய வந்துட்டு இது போன்ற செயல்பாடுகள் வந்துட்டு திடமான செயல் அளவுல வெளிப்படவில்லை. ஒரு காகித அளவிலையும் இல்ல ஒரு பேச்சு அளவிலையும் இல்ல ஒரு அறிவு அளவிலையுமே இருந்திருக்கு. ஓரளவுக்கு நீங்க சொல்றது போன்ற முந்தைய தமிழக அரசாங்கம் வந்துட்டு கொண்டு வந்த சில விடயங்கள் வந்து இந்த மனிதர்களுடைய உரிமைகளை ஒரு பேணிக்கா முற்படுகிறோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து மற்ற இன்னும் மாநில அரசுகளுக்கும் அது வந்து ஒரு பாடமாவும் நம்மளும் இதை செய்தாக வேண்டியும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனா பெருமளவு இவைகளால் இந்த விடயங்கள்னால பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அப்படி ஒண்ணும் பெருசா இல்லை. இருந்தாலும் ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தியது, அது வந்து எங்களுக்கு பயனுள்ளதாகவே தான் இருக்கு.
அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனமும் திருநங்கைகள் மீது வைக்கப்படுகிறது. அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன அல்லது பெரும்பளவு இல்லை என்கிற யதார்த்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்புகளிலும் அவர்கள் முழுமையான கவனம் செலுத்தி தங்களை பாலியல் தொழிலோ அல்லது மற்ற கேவலமான வேலைகளில் இருந்தோ விலக்கிக் கொள்வதில் அவர்களுக்கும் கூட ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த சூழல்லேருந்து வெளியில வரணுங்கிற முன்முயற்சி இல்லைன்னு ஒரு விமர்சனம் இருக்கு உங்க மேல சிலர் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்
அந்த விமர்சனம் அவங்க சமுதாயத்துல வைக்கிறாங்க. அவங்க விமர்சனம் வைப்பதற்கு முன்பு அவங்க வந்து எத்தனை ஆண்டுகளாக இவங்களை வந்து ஒரு ஏளனமானவர்களாகவும் ஒரு வாழ தகுதியற்றவர்களாகவும் ஒரு கேலி சித்திரங்களாகவும் ஒரு மனித மனிதனாகவே இல்லாத ஒரு கீழ்நிலை மனிதர்களாகவும் எப்படியெல்லாமோ இந்த சமுதாயம் வந்து உங்களுக்கு இவங்களை வந்து மனதுக்குள்ள ஆழமா பதிய வச்சிருச்சு. அதோட இல்லாம ஆண்கள் பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்பவுமே ஒரு பாலியல் நிச்சய பொருளாவே தான் பார்த்து கொண்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரி சூழல் இருக்கும்பொழுது திடீர்னு நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நல்ல முறைக்கு வரணும் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து அதை வந்து தக்க நிலையில பயன்படுத்திக்கிறதுக்கான மனநிலை அவர்களுக்கு இல்லாமலும் இருக்குது. சோ அவங்க வந்து தனக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பொழுது வேலை பணிகள்ல போகும்பொழுது எல்லோரும் அவங்களை சமமா பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அங்கு வந்து பலர் ஒதுக்கி வைத்தலும் என்னதான் அரசாங்கம் வந்துட்டு உங்களுக்கு அறிவிப்புகள் விட்டாலும் இவங்க போய் பணிகள்ல இடம்பெறும் பொழுது அங்கு பற்பலர் கூட இருந்து பணி செய்யும் பொழுது அவங்கவுங்க அவங்களுடைய அந்த சமுதாய பார்வையை ஒரு கேலியான பார்வைய கொச்சையான பார்வையை இல்ல ஒரு ஒதுக்குதல் பார்வையோட பார்க்கும் பொழுது ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்பட்டவங்க இது போன்ற இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படுது. சோ அப்ப வந்து சமமா பார்க்கப்படாததுனால அவங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதனாலையும் அவங்க வந்துட்டு அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க அந்த வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாம அவங்க வந்து சில பேர் வெளியே வரவும் செய்யலாம் அப்படின்னு கூட இருக்கு.